வணக்கம் டாக்டர் ஜெரோம் சேவியர், தங்களை வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வரவேற்கின்றோம். மருத்துவத்தில் அலோபதி, ஹோமியோபதி, சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், தண்ணீர் மருத்துவம், அக்குபஞ்சர், யுனானி மருத்துவம் போன்ற பல மருத்துவங்கள் உள்ளன. அத்துடன் நேர்மறை சிந்தனைகள், ஆழ்மன தியானம் போன்ற முறைகளாலும் நோய்கள் குணமாவதாக இக்காலத்தில் சொல்லப்படுகின்றது. டாக்டர் ஜெரோம் சேவியர், தாங்கள் செய்து வரும் சித்த மருத்துவம் பற்றி முதலில் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு எனது வணக்கம். உலகத்தில் பல வகையான மருத்துவ முறைகள் உள்ளன. பெரும்பாலான நேயர்களுக்கு தெரிந்தது நவீன மருத்துவ முறை, அலோபதி என்று சொல்லக்கூடிய நவீன மருத்துவ முறை. அதேபோல் ஹோமியோபதி இருக்கிறது, ஆயுர்வேதம் இருக்கிறது, யுனானி இருக்கிறது, அக்குபங்க்சர் என்ற மருத்துவ முறை இருக்கிறது. இதை போன்ற உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ முறைகளில் சித்த மருத்துவமும் ஒரு மருத்துவ முறையாகும். ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல ஆயுர்வேதம் என்ற ஒரு மருத்துவத்தை பற்றி உலக அளவிலே மேலை நாடுகளிலும் சரி அனைவரும் கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆயுர்வேதம் என்கின்ற மருத்துவ முறைதான் சித்த மருத்துவம். என்ன வித்தியாசம் என்றால், ஆயுர்வேதம் என்ற மருத்துவ முறையினுடைய நூல்கள் அனைத்தும் வடமொழியிலே, அதாவது சமஸ்கிருத மொழியிலும் அதை ஒட்டி வரக்கூடிய மற்ற மொழிகளிலும் இருக்கின்றன. அதே மருத்துவ முறை இந்தியாவின் தென்பகுதிகளிலே சித்தர்கள் எனப்படக்கூடிய தமிழ் சயின்டிஸ்ட்ஸ் ஆகியோர்களால் தமிழில் எழுதப்பட்டன. அவை சித்த மருத்துவம் என்று கூறப்படுகிறது. இதனுடைய தொன்மை என்பது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தாலும் ஓரளவிற்கு ஆதாரபூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இந்த மருத்துவ முறை எழுதப்பட்டிருக்க வேண்டுமென்றால் அதற்கு முன்பே பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக அது குறித்த ஆராய்ச்சிகள் நடந்திருக்க வேண்டும். அதனுடைய பலன்கள், அதனுடைய விளைவுகள், அந்த மருத்துவம் செய்ய கொடுக்கின்ற முன்னேற்றங்கள் ஆகியவற்றை பற்றிய ஒரு முடிவுகளுக்கு அதற்கு முன்பே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாடுகளிலும் சிந்தனையாளர்கள் இருந்தார்கள், அரசியல் சிந்தனையாளர்கள் இருந்தார்கள், பொருளாதார சிந்தனையாளர்கள் இருந்தார்கள். அதே போல் மருத்துவத்துறையிலும் சில பேர் தங்களுடைய ஆர்வத்தை காட்டி அந்த மருத்துவத்தை முன்னேற செய்து வந்தார்கள். அதே போல் இந்தியாவினுடைய தென்பகுதியிலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இருந்த தமிழ் மருத்துவ அறிஞர்களை சித்தர்கள் என்று கூறுகிறோம். நிறைய சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து வந்து இங்கு தங்கி சித்த மருத்துவத்தை பயின்று பிறகு அதை முன்னேற செய்த சித்தர்களும் இருக்கிறார்கள். சீனாவில் இருந்து வந்த சித்த மருத்துவர்கள், கிரேக்க நாட்டில் இருந்து வந்த சித்த மருத்துவர்களும் இந்த மருத்துவத்தை வளர்த்திருக்கிறார்கள். இந்த மருத்துவ குறிப்புகள் தமிழ் மொழியில் மட்டும் இருப்பதால் இதை தமிழ் மருத்துவம் என்றும் ஒரு வகையில் நாம் சொல்லலாம். அது ஒரு ஜியாகிரபிகல், அது பொருளாதார ரீதியான ஒரு அடையாளமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மொழியியல் ரீதியான ஒரு அடையாளமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
சித்த மருத்துவம் என்றால் என்ன?
சித்த மருத்துவம் என்றால் என்ன என்றால் நோய்களுக்கான காரணத்தை உடலுக்கு உள்ளே தேடுகின்ற ஒரு முறை நவீன மருத்துவ முறை. உடலுக்கு உள்ளே என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நவீன மருத்துவ முறை. சித்த மருத்துவம் என்பது உடலை இந்த உலகத்திலிருந்து தனியாக பிரித்து பார்ப்பது கிடையாது. இந்த உடலிலே பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, விண்வெளி, இந்த 5 பகுதிகளால் ஆனது தான் இந்த உலகம். இந்த 5 பகுதிகளிலிருந்து உடலை தனியாக பிரித்து பார்ப்பது கிடையாது சித்த மருத்துவம். இந்த 5 ஒரு கூறாகவே, இந்த உலகத்தினுடைய ஒரு பங்காகவே, ஒரு பகுதியாகவே உடலை சித்த மருத்துவம் பார்க்கிறது. மேலும் உடல் தத்துவம், அதையும் உடலினுடைய ஏற்படக்கூடிய நோய்கள் ஆகியவற்றையுமே இந்த பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையிலே பார்க்கிறது. உடலை அடிப்படையாக 96 தத்துவங்களாக பிரித்து இந்த பஞ்சபூதங்கள் உடலிலே என்ன பாதிப்பை ஏற்படுத்துகின்றன, உடல் அதற்கு தகுந்த மாதிரி என்ன ஒரு விளைவை கொடுக்கிறது என்ற அடிப்படையிலே உடலை பார்க்கின்ற பார்வை அடிப்படையான சித்த மருத்துவத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு பார்வை. இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றோடு ஒன்று கலக்கும் பொழுது என்ன சுவை ஏற்படுகிறது, அந்த சுவையின் அடிப்படையிலே செய்கை ஏற்படுகிறது, அந்த செய்கை இந்த உடலிலே இருக்கக்கூடிய நோயை குணமாக்குகிறது என்ற பார்வை தான். அடிப்படையாக உடலினுடைய செயல்பாடுகளை 3 பிரிவாக பிரிக்கிறோம். அது வெப்பத்தின் அடிப்படையில் உள்ள பித்தம், குளிர்ச்சியின் அடிப்படையில் உள்ள கபம், உடலில் உள்ள வாயுக்களின் இயக்கத்தின் அடிப்படையில் உள்ள வாதம் என்று 3 பிரித்து இந்த 3 அடிப்படையிலே இந்த 3 ஏறும் பொழுதும் கூடும் பொழுதும் குறையும் பொழுதும், அதை திருக்குறளிலே ஒரு குறள் மிக தெளிவாக விளக்குகிறது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழிமுதலா நூலோர்கூறிய வழிமுதலா எண்ணிய 3 என்ற ஒரு திருக்குறள். அதாவது மருத்துவர்கள் அன்றே சொல்லியிருக்கிறார்கள், 3 விஷயங்கள் கூடினாலும் குறைந்தாலும் என்று சொல்லப்படுகிறது. அந்த 3 விஷயங்கள் என்பது இப்போது நான் சொன்ன வழியை முதலாக கொண்ட வாத பித்த கபம் என்ற 3 கூடும் போது குறையும் போது நோய் வருகிறது. அதனை சமன்படுத்துவதற்கு அதே வாத பித்த கபத்தை சமன் செய்யக்கூடிய மூலிகைகள், அதாவது தாவரங்கள், தாது பொருட்கள் மற்றும் உயிரினங்களிலிருந்து எடுக்கப்படுகின்ற பொருட்கள். சுருக்கமாக சொல்லப்போனால், சூரியனுக்கு கீழே இந்த உலகத்தில் கிடைக்கின்ற எல்லா பொருட்களிலிருந்தும் மருந்துகளை தயார் செய்து இந்த வாதபித்த கபம் என்று அடிப்படையிலே உடலில் ஏற்பட்டிருக்கின்ற குறைகளை, பாதிப்புகளை சமன் செய்வது, இதுதான் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை அறிவியல்.
டாக்டர் ஜெரோம் சேவியர், சித்த மருத்துவம் மற்ற மருத்துவங்களிலிருந்து எந்த அளவில் வித்தியாசப்படுகின்றது?
சித்த மருத்துவம் எந்த விதத்திலே மற்ற மருந்துகளிலிருந்து வித்தியாசப்படுகிறது என்று எடுத்துக்கொண்டோமானால், நவீன மருத்துவத்திலே ஒரு ஒப்பிட்டு சொல்லும் பொழுதுதான், ஏன் நவீன மருத்துவத்தை நான் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், பெரும்பாலான மனிதர்கள் இன்று தங்கள் சிகிச்சைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தை சொல்லும் பொழுது ஒரு ஒப்பீட்டளவிலே உங்களுக்கு சித்த மருத்துவத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக நான் இங்கே நவீன மருத்துவத்தை எடுத்து சொல்கிறேன். நவீன மருத்துவம் உடலை சிஸ்டமாக, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதாவது சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம் என்று மண்டலங்களாக பிரித்து, அந்த மண்டலங்களிலே குறிப்பாக சென்று செயல்படக்கூடிய சில மருந்துகளை, ஒரு குறிப்பிட்ட இரசாயன மருந்துகளை கொடுத்து அந்த நோயை, வலியை, வீக்கத்தை, தொற்றை, இன்ஃபெக்ஷன் ஆகியவற்றை குணப்படுத்துகிறார்கள். சித்த மருத்துவம் என்பது நோய் ஏற்பட்ட பகுதிகளிலே சென்று அந்த இடத்திலே நோயை குணப்படுத்துகின்ற மாதிரியான ஒரு மருத்துவ முறை கிடையாது. கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே உடலினுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டை அதிகரிக்க செய்து, அதன் அடிப்படையிலே அந்த வீக்கமோ அல்லது தொற்றோ இருக்கக்கூடிய உறுப்புகள் பலனடைந்து மீண்டும் அந்த நோய் வராமல் ஏற்பட செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் சித்த மருத்துவ முறை. ஒவ்வொரு முறையும் ஒரு ஆஸ்துமா என்றால் ஒவ்வொரு முறையும் ஒரு இன்ஹேலரையோ அல்லது ஒரு மருந்து மாத்திரைகளையோ எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை. சித்த மருத்துவத்தில் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ தொடர்ந்து சில சிகிச்சை எடுத்து வரும்போது மேற்கொண்டு சிகிச்சை முறையே தேவையில்லை என்கிற அளவிற்கு நுரையீரலை வலிமைப்படுத்தக்கூடிய, உடலை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு செய்கை உள்ள மருந்துகளை சித்த மருத்துவம் கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நவீன மருத்துவத்தை ஒப்பிட்டு தான் இங்கே இன்னொரு கருத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். நவீன மருத்துவத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மருந்திற்கும் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். ஃபார்மகாலஜினா அவர்களுடைய மருந்துகளினுடைய செய்கைகள் எடுத்து பார்த்தோமானால், ஒவ்வொரு மருந்திலும் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்று குறிப்பிட்டு, கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்றால் அந்த மருந்து கொடுக்கக்கூடிய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடியது, அந்த பக்க விளைவுகள் இல்லாத ஒரு மருந்து கூட கிடையாது. சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபீவர், காய்ச்சலுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாராசெட்டமால் எடுத்துக்கொண்டால் கூட அது லீவரை பாதிக்கக்கூடிய, ஈரலை பாதிக்கக்கூடியது. எனவே எந்த ஒரு மருந்தை கூட நம்மால் ஒரு பக்க விளைவு இல்லாத மருந்தை நம்மால் காட்ட முடியாத அளவுக்கு அதை அவர்கள் ஒவ்வொரு மருந்துக்கு கீழேயும் குறிப்பிட்டிருப்பார்கள். ஆனால் சித்த மருந்துகளை எடுத்துக்கொண்டோமானால், பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் என்று ஒன்று செய்கிறோம். சுத்தி முறை, ஒரு மூலிகையோ அல்லது ஒரு மினரல்ஸையோ, தாது பொருட்களையோ அல்லது உயிரினங்களிலிருந்து எடுக்கின்ற பொருட்களையோ, அதனுடைய சுத்தி முறை என்று ஒரு முறை அதில் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு மூலிகையும் சுத்தி செய்யப்பட்டு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிந்த பிறகு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. குறிப்பிட்ட அளவிலே அந்த சுத்தி செய்த மருந்துகளை கொடுக்கும் பொழுது எந்த விதமான பக்க விளைவுகளையும் அது கொடுப்பது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு உணவை போல அது மாறிவிடுகிறது. உணவு கூட அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்கிறோம் அல்லவா, அதே போல் ஒரு சரியான அளவிலே சித்த மருந்துகளை கொடுக்கும் பொழுது அது ஒரு உணவாகத்தான் இருக்கிறது. உடலிலே சென்று உடலினுடைய உள் உறுப்புகளை பலப்படுத்தி, எந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது உடல் இயங்கியல் எந்த விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதனை சரி செய்து மீண்டும் அந்த நோயோ அந்த பிரச்சனையோ ஏற்படாத வண்ணம் செய்வதுடன் பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு மருத்துவ முறையாக சித்த மருத்துவ முறை இருக்கிறது. ஸோ சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை அறிவியல் என்ன என்று நான் சொன்னேன், எதிலிருந்து சித்த மருந்துகளை தயாரிக்கிறோம் என்று சொன்னேன், சித்த மருந்துகளை எடுத்துக்கொள்வதனால் என்ன பலன், மற்ற மருத்துவ முறைக்கும் சித்த மருந்துகளுக்கும் என்ன பலன் என்று சொன்னேன்.